புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சி வழிகாட்டு வெளிச்சம் பகுதி 10 புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ப. வடிவேலன் அவர்களும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு கணித பாடம் குறித்த பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 10 உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சபரீஸ்வரன், புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைவுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். வழிகாட்டு வெளிச்சம் பகுதி 10 பார்வைத்திறன் குறைவுடையோருக்கான பள்ளி மாணவர்களுக்கு கணக்கின் முக்கியத்துவம் என்ன, கணக்கு எவ்வாறு கற்பிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி சிறு உரையாடல் மூலம் உங்களுக்கு கணக்கு கற்பிக்க திருப்பி வடிவேலன், பார்வைத்திறன் குறைவுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளி புதுக்கோட்டை தலைமை ஆசிரியர் அவர்கள் எங்களுடன் இணைந்து எங்களுக்கு கணிதம் கற்று தருகிறார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு உங்களுடைய பயனுள்ள கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க மறக்காதீர்கள்.
நாம வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவை? நம்ம வாழ்றதுக்கு வீட்டிலே எடுத்துக்கோங்க, ஸ்கூல்ல எடுத்துக்கோங்க, உணவு தேவை, அப்புறம் தண்ணி தேவை,
இருப்பிடம்
தேவை, அப்புறம் இதயம். அது வந்து உயிர் வாழ்றதுக்கான நம்ம உடம்புல இருக்கிறது, சரியா? நாம உடம்புக்கு உயிர் வாழ்றதுக்கு வெளியில இருந்து என்னென்ன பொருள் தேவை? நீங்க சொன்ன மாதிரி உணவு, தண்ணீர், இருப்பிடம், உணவு,
சீருடை,
இது மாதிரிலாம் தேவைப்படுது. அடிப்படை தேவைகள் நமக்கு தேவைப்படுது, சரிங்களா? உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், அடுத்தது உடுத்த உடை, இதெல்லாம் அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தேவைகள்?
அடிப்படை தேவைகள்.
இந்த அடிப்படை தேவைகள் நம்ம எங்கிருந்து வாங்குறோம், எங்கிருந்து கிடைக்குது? இப்போ உணவு எடுத்துக்கோங்களேன், உணவு யாராவது ஒருத்தவங்க உற்பத்தி செய்து அதை நமக்கு விற்பனை செய்வாங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாம் விவசாய நிலம் இருக்கு, அதனால யாராருக்கு விவசாய நிலம் இருக்கு?
எங்களுக்கு இருக்கு.
எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க?
அரை ஏக்கர்.
விவசாய நிலத்துல என்ன விதைச்சிருக்கீங்க?
நெல் பயிர்.
நெல் பயிர். இப்போ உங்களுக்கு அது இலவசமாக கிடைக்க போகிறது கிடையாது. நீங்களே உங்கள் விவசாய நிலம் நீங்களே வச்சுருந்தாலும் அதில் நெல் நீங்களே விதைக்கிறதுனாலும் விதைக்கிறதுக்கான நெல்லை நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். காசு கொடுத்து வாங்கி விதைக்கணும், நாற்று நடணும். நாற்று நட்டு கூலி ஆட்களை வச்சு அதை எடுத்து பயிர்களை நடணும், நெல் பயிரை. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இயற்கை உரமோ செயற்கை உரமோ கடையில் காசு கொடுத்து தான் வாங்கணும். கடையிலேருந்து கொண்டு வந்து நம்ம விவசாய நிலத்தில் விதைக்கிறதுக்கும் வண்டி வச்சுருக்கணும், வண்டி சத்தம் கொடுக்கணும், அதாவது வண்டி கூலி தரணும். இது எல்லாமே இருக்குது. இது மாதிரியான செலவுகளை நம்ம மேற்கொண்டா தான் அதிலிருந்து உற்பத்தியான நெல்லை வெளியில் விற்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய விவசாயத்தில் லாபம் என்பதே இல்லை. இருந்த போதிலும் நாம் செலவுகளின் அடிப்படையில் தான் இந்த பொருள்லாம் நமக்கு கிடைக்குது, சரிங்களா? அப்போ இதற்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது என்ன? பணம். இப்ப காய்கறி வாங்க போறீங்க, எங்க போய் வாங்குவீங்க? மார்க்கெட்ல, கடைகளை போய் வாங்கிடுவீங்க. இப்ப ஃப்ரீயா தருவாங்களா? இப்ப பணம் காசு கொடுத்தாதான் இந்த பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த பொருளை தான் கொண்டு வந்து நம்ம வீட்டுல சமைச்சு உண்றோம். அதே மாதிரி நமக்கு தேவையான இருப்பிடம், சிலருக்கு சொந்த வீடு இருக்கும், சொந்த வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டுல இருப்பாங்க, அதுக்கும் மாதம் மாதம் பணம் கொடுக்கணும். அதே மாதிரி உடுத்துறதுக்கான உடை, அந்த உடையும் நம்ம இங்கேயாவது கடையில் போய் தான் வாங்கிட்டு வருவோம். இதற்கும் பணம் தேவை. இந்த பணத்தை எண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? கணக்குகள் தெரிஞ்சிருக்கணும். கணக்குகள் என்ன தெரிஞ்சிருக்கணும்? கணக்குகள் தெரிஞ்சிருக்கணும். உனக்கு எது வரைக்கும் என்ன தெரியும்? என்ன தெரியுமா உனக்கு? சரி, சரி, 10 ரூபா தாள, 10 தாள் வச்சிருக்க, 10 ரூபா தாள், 10 தாள் வச்சிருக்க. அப்போ உங்ககிட்ட எவ்வளவு ரூபா இருக்கும்?
100 ரூபா.
வெரி குட். இதுதான் கணக்கு. நம்ம வாழ்க்கையில நமக்கு கணக்கு வழக்கு தெரியலன்னா நாமனால சரியான ஒரு வாழ்க்கைய, திட்டமிட்ட ஒரு வாழ்க்கைய நம்மளால வாழவே முடியாது. அதனால கணக்கு எல்லோருக்கும் அவசியமான ஒன்று. இந்த கணக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. பொன்னர் நீ பதில் சொல்ல நான் கேட்கறதுக்கு. இப்போ நீ 20 ரூபா தாள் உனக்கு 20 தரேன். 20 ரூபா தாள் எவ்வளோ தரேன்? 20 தரேன். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும்? ஆ நீ சொல்லுமா. நீ 200 ரூபா இருக்கும். சரியாடா?
200 ரூபா
இருக்கா? சரியா, நல்லா. இன்னும் என்னங்க? சரி, நம்ம இதை ரெண்டா பிரிச்சுப்போம். சரியா, 20 ரூபா தாள் 10 இருக்கு. 10 × 2 = 4 என்னங்க பார்க்கும். 20 தாள் 10 இருக்கு. அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும் ரூபாய்? வெரி குட் சசிகுமார், கரெக்டா சொன்னாரு. 10 20 ரூபா தாள் 200 ரூபா.
20 ரூபா தாள்னா 300 சார்.
20 ரூபா தாள் வந்து 20 இருந்ததுன்னா எவ்வளவு இருக்கும்
சார்? அப்பனா 300
சார். 400.
400 சரியா. இப்ப 10 ரூபா தாள் 10 இருந்தா எவ்வளவு? 100 இல்ல. அதே மாதிரி 20 ரூபா தாள் 10 இருந்ததுன்னா டபுள் ஆகும், 200 ரூபா இருக்கும். சரியா, வாய்ப்பாடு மிக 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 அவசியம். இப்போ நீங்க 20 வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்ததுன்னா எவ்வளவு ரூபா? 20 வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். 20 ரூபா தாள் 20 இருக்கு அப்படின்னா 20 எத்தனை? 40 என்பது கூட்டல். 20 கூட்டும் பொழுது 20 பெருக்குங்க. இல்லைடா, 20 வாய்ப்பாடு யாரும் தெரியும் சொல்லு. 1 20 20
2 20
40
3 20
60
4 20
80
5 20 100 100 6 20 120 7 20 140 8 20 160
160
9 20 180 10 20 100 10 20
200
200 20 வாய்ப்பாடு 20 வரையிலுமே நம்ம படிக்கணும். சரியா?
சரிங்க சார்.
அதனால அது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்பாடுகள் நமக்கு ஈஸியா மைண்ட்ல வர ஆரம்பிச்சிடும். பெருக்கிறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடு 5 வாய்ப்பாடு தெரியுமா, இல்ல 10 வாய்ப்பாடு தெரியுமா, என்ன வாய்ப்பாடு தெரியும்?
2 வாய்ப்பாடு தெரியும். 10 எப்படி சொல்லட்டுமா?
10 வாய்ப்பாடு உனக்கு தெரியும். சரியா, சரி இருங்க. உங்ககிட்ட 20 10 ரூபா தாள் இருந்ததுன்னா எவ்வளவு?
200
2 10 200. சரியா, 50 ரூபா தாள் 10 இருந்ததுன்னா எவ்வளவு ரூபா?
50 100 150
தாள் 10 இருந்தா எவ்வளவு?
50 50 2 50 100
வாய்ப்பாடு சொல்றத விட 5 வாய்ப்பாடு சொல்லுங்க. அப்போ 50 எத்தனை ஜீரோ இருக்கு? 50 எத்தனை ஜீரோ இருக்கு?
1 0 1 0.
அந்த 1 0 கழட்டி பாக்கெட்ல போட்டுக்கோங்க, சும்மா மனக்கணக்குக்கு. சரியா, போட்டாச்சா? இப்ப 5 மட்டும்தான் இருக்கு. இப்போ 10 50 தாள் எவ்வளவுன்னு கேக்குறோம். 55 எவ்வளவு? 50 55 50. நீங்க பாக்கெட்ல 1 0 போட்டீங்கல்ல, அதை எடுத்து பின்னாடி சேருங்க. என்ன வரும்? 50 ஒரு ஜீரோ பக்கத்துல போட்டோம்னா ரைட் சைடு
500 ரூபா
நம்ம கிட்ட இருக்கு.
50 ரூபா
தாள் உங்ககிட்ட 10 இருந்ததுன்னா 500 ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, இதே 10 தாள் 500 ரூபா தாளா கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ணணும்? எப்படி ஈஸியா கணக்கு பண்ணணும்? 500 வாய்ப்பாடு சொல்ல முடியாது. 5 வாய்ப்பாடு 500 வரைக்கும் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும்?
500
எத்தனை ஜீரோ கழட்டுவது இல்ல? 2 0 இருக்கு. 500 2 0
கழட்டியாச்சா?
இப்ப 5 மட்டும் இருக்கா? 50 எத்தனை ஜீரோ பாக்கெட்ல போட்டீங்க? 2 0. அந்த 50 பக்கத்துல 2 0 சேருங்க. 50 2 0 சேர்த்தோம்னா
50 2 0 1000.
இல்ல 500 இல்ல. 1 0 சேர்த்தா 500, இன்னொரு 0 சேர்த்தா இல்ல. 1 10 100 எண்களோட மதிப்பு சொல்லணும். சரியா?
1 10 100 1000 10
இல்ல நான் சொல்றேன் கவனிங்க. ஐந்து ஜீரோ ஐம்பது நம்ம கணக்கு பண்ணியிருக்கோம். ரெண்டு எண் இருக்கு, ஒன்று பத்துன்னு இருக்கு. இன்னும் ரெண்டு எண் நம்ம கிட்ட ஜீரோவா இருக்கு. ரெண்டு எண் ஒன்று பத்துக்கு அடுத்து என்ன வரும்?
நூறு.
நூறு அதுக்கு அடுத்தது
ஆயிரம்.
ரெண்டு ஜீரோ சரியா, நூறு ஆயிரம் பக்கத்துல போட்டிருக்கோம். அப்ப எத்தனை ஆயிரமா மாறும்? அல்ல முன்னாடி அஞ்சு இருக்குல்ல, சொல்ல திரும்ப சொல்ல. ஐயாயிரம். வெரி குட். இந்த எண் மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியா. இந்த ஐம்பதுல ரெண்டு ஜீரோ ரைட் சைட்ல போட்டோம்னா நாலு இலக்க எண்கள் வரும். அப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம், நான்கு இலக்க எண்களில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் எண்ணம்னா முதல் இருக்கிற எண் வந்து ஆயிராவது இடத்துல இருக்கக்கூடிய எண் வந்து அஞ்சு. அப்போது ஐயாயிரம் ரூபா உங்ககிட்ட இருக்கும் சரியா. இது மாதிரி கணக்கை நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட பத்து ரூபா கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் மட்டும் வாங்கிக்கோங்க. ஃபைவ் ஸ்டார் ஒன்று சின்னது, ஆ அஞ்சு ரூபா ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு எனக்கு மிச்ச சிலிண்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணனா அடுத்த டைம் காசு தர மாட்டாங்க சரியா. அதனால நீங்கள் போயிட்டு பத்து ரூபா தாளை கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு மிச்சம் எவ்வளோ வாங்கிட்டு வருவீங்க?
அஞ்சு ரூபா.
அஞ்சு ரூபா, அஞ்சு ரூபா ஃபைவ் ஸ்டார் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். மிச்சம் அஞ்சு ரூபா நம்ம கொடுப்பாங்க, எட்டு வந்து அம்மா கிட்ட கொடுப்போம். இதுவே கணக்கு சொல்ல தெரியல அப்படின்னா கடைக்காரங்க உங்களை ஏமாத்திடுவாங்க. ஆமாம், சப்போஸ் நல்ல கடைக்காரராக இருந்தாலும் அவர் மறந்துட்டாரு அப்படின்னா நிறைய கூட்டம் வரும். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அஞ்சு ரூபா கொடுக்காம வந்துட்டீங்கன்னா நீ வாங்காமல் வந்துட்டாலும் அம்மா உன்னை போய் திட்டுவாங்க. என்ன தாண்டா படிக்கிற, ஒரு கணக்கு வழக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? திட்டாதுன்னு சொல்லும்போது நீ இது மாதிரி ரெண்டு மூணு முறை செஞ்சு பாரு, உங்க அம்மா திட்டுறாங்களா
இல்லையான்னு சொல்லு. ஆமா,
அதெல்லாம் சரி, நான் சின்ன பிள்ளை நினச்சி விட்டுருவாங்க. இதுவே பெரிய பிள்ளை ஆக 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 கண்டிப்பா உன்னை திட்டுவாங்க.
ஏன்னா
நீ சின்ன பிள்ளை செல்ல பிள்ளைன்றதுக்காக விட்டுடுறாங்க. அக்கா மாதிரி செல்ல பிள்ளை வந்து அக்கா மாதிரி பிள்ளையா மாறிச்சுன்னா அக்காவை திட்டுறத விட பல மடங்கு உங்களை திட்டுவாங்க சரிங்களா. சரி, நம்ம இதுவரையிலும் ஜென்ரலா பேசிட்டோம், கணக்கு சார்ந்த தகவல்களா பொதுவா பேசிட்டோம். இப்போ கணக்கு ஸ்லேட் எடுத்துப்போம் சரியா. எல்லாம் கணக்கு ஸ்லேட் எடுத்துக்கோங்க. கணக்கு ஸ்லேட்
எடுத்துட்டீங்களா?
எல்லாம் கணக்கு தான் இருக்கும் சரிங்களா. அல்ஜிப்ரானா தனியா பொறுக்கி வச்சாச்சு. இப்போ இந்த கணக்கு ஸ்லேட்டு, நம்ம பார்வை குறைபாடு இருக்கிறவங்க கணக்கு ஸ்லேட் யூஸ் பண்றாங்கல்ல, இந்த கணக்கு ஸ்லேட்டை கண்டுபிடிச்சது வந்து டெய்லர். யாரு? டெய்லர். அதனால இது டெய்லர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவோம் இந்த கணக்கு குச்சிக்கு நீளமா இருக்கக்கூடிய அந்த கணக்கு குச்சியில மேல படிக்கட்டு சைடும் கீழே என்ன சைடு இருக்கும்? புள்ளி சைடு, முள்ளு சைடுன்னு இருக்கும் சரியா. முள்ளு சைடு ரெண்டு முள்ளு ஒன்று சேர்ந்து இருக்கும் சரியா. இந்த முள்ளு சைடுல என்னென்னாச்சா பயன்படுத்துவோம்? முள்ளு சைடு பக்கமா
போடலாம், ஜீரோ போடலாம், அடுத்து பெருக்கல்,
கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அப்புறம் சமக்குறி, இது எல்லாத்துக்கும் இந்த புள்ளி வடிவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான். இந்த புள்ளி வடிவமாக இருக்குல்ல, நீங்கள் சொன்னீங்களே புள்ளி வடிவம், நான் சொன்னால் முள்ளு சைடுன்ட்டு, அதை தான் பயன்படுத்துவோம். படிக்கட்டு பக்கமாக இருக்குல்ல, படிக்கட்டு மாதிரி ஒரு வடிவமாகும். ஒரு படிக்கட்டு ஏறி ரெண்டாவது படிக்கட்டு, இப்போ ரெண்டு படிக்கட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் இருக்குல்ல, இதை என்னென்ன நம்பருக்கு பயன்படுத்துவோம்?
ஒன்றுலேருந்து எட்டு வரையும்.
எட்டு வரையும் பயன்படுத்துவோம். அப்போ எட்டு டைரக்ஷனில் நம்ம கணக்கு ஸ்லேட்டில் ஒரு குச்சியை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படித்தானே?
ஆமாம்.
ஒன்றுலேருந்து எட்டு வரையிலும் ஒரே குச்சியை திருப்பி 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 போட்டோம்னா அதுக்கான அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு எட்டு வடிவமாக போட்டிருக்கலாம். இப்போ இந்த கணக்கு ஸ்லேட்டில் இருக்கக்கூடிய ஓட்டை வந்து எண்கோண வடிவத்தில் இருக்கும் அப்படி தானே இருக்கு? நல்லா உத்து பார்த்தோம்னா எண்கோண வடிவத்தில் இருக்கும். இந்த குச்சை ஒரு சைடாக இப்போ ஒன்று மாதிரி போட்டுட்டோம்னா திருப்ப அந்த ஓட்டைக்குள்ளே இருந்து இந்த குச்சை திருப்ப முடியாது. திருப்ப முடியுமா முடியாதா? முடியாது. அப்போ ரெண்டு போனோம்னா என்ன
பண்ணணும்?
ஆ, எடுத்துட்டு திரும்ப ரெண்டு பக்கமாக வச்சு அமைக்கணும். உள்ள எண்கோணம்னா எட்டு வகையான கோணம் இது உள்ளே இருக்கும் சரியா. இது எட்டு வயது எட்டு சைடு அந்த குச்சி திருப்புறல்ல, அந்த எட்டு டைரக்ஷன்ல உள்ள போகிற மாதிரி எண்கோண வடிவத்துல இதுல இருக்கு சரியா. எட்டு மூலைகள் இருக்கும் சரியா. சரி, உங்களுக்கு கணக்கு ஒன்று ரெண்டு மூணு போட தெரியும் அப்படிதானே? சரி, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு, ஒன்று ரெண்டு மூணு தெரியும், எப்படி கணக்கு போடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறேன், 23 போடுங்க. 23 எந்த பக்கம் ரெண்டு போடணும், எந்த பக்கம் மூணு போடணும்? போடணும் சரியா.
சரி, இப்ப ஏதாவது ஒரு எண்ணுன்னா லெஃப்ட் சைடுல தான் இருக்கணுமா?
லெஃப்ட் சைடுல இருந்து தான் போட்டுக்கிட்டு வரணும், லெஃப்ட் சைடுல ரைட் நோக்கி போடணும். இப்ப 123 அப்படின்னா லெஃப்ட் சைடுல 101, அதுக்கும் ரைட் சைடுல 22, அதுக்கும் ரைட் சைடில் 3 123 வரும். இப்போ 23 போட்டிங்களா, மோகனா போட்டுதா? கரெக்டு, மோகனா சூப்பராக போட்டுடுச்சு. 23 கீழே வந்து 23, ஆ ஓகே கரெக்டு. இப்போ 23 கீழே 35 போடுங்க. இல்லை இல்லை, இங்கே செல்லு விடக்கூடாது, அதுக்கு கீழவே 23 கீழவே 35 போடுங்க. 35 போடுமா? 35 3 5 லெஃப்ட் சைடில் 3, அதை ஒட்டியே ரைட் சைடில் 5 போட்டிங்களா. இப்போ இதை கூட்ட போகிறோம் சரியா. 35 கூட்டு போட்டுருங்க. மோகனா நீ கரெக்டாக போட்டிருக்கியா? 35 கணக்கு மோகனா இப்போ சூப்பராக கணக்கு போட ஆரம்பிச்சிச்சு. இப்போ கூட்டும் பொழுது எப்படி கூட்டணும், மேலேருந்து கீழே கூட்டணும். 1 இலக்க எண்களில் மொத பதி என்ன சொன்ன? 25 23 சொன்னா, ரெண்டாவதா 35 சொன்னனா, 1 இலக்கில் மேலே 3. இங்கே இது என்ன கவனிமா, 1 இலக்கத்தில் மேலே என்ன இருக்கு? 3, அதுக்கு கீழே
5.
வெரி குட், மேலே 3 கீழே 5. 5 3 எத்தனை? அப்படி சொல்லக்கூடாது, சேர்த்து எழுதுனா
5 3 5 3
எப்படின்னு சொல்லணும். போகனா 5 என்ன பண்ணோம், மனசில் வச்சுக்கணும், 3 விரலை விடு, 5 அப்புறம் என்னவோ என்ன அது மூணையும். இல்லை இல்லை, 5 மனசில் வச்சுக்கோ, 3 விரலை விடு, 5 அப்புறம் என்ன? 3 விரலை தானே விடணும், 4 என்ன கூடாது, இல்லை 3 முறை தான் என்னணும், 3 விரலை தானே விட்டுருக்க. எத்தனை விடை? 8. ஒரு செல்லை விட்டு கீழே 8 போடு, ஏன்னா கூட்டி போடுறல்ல, அதனால ஒரு செல்லை விட்டுட்டு கீழே 8 போடு. 8 போட்டியா நீ? அடுத்தது 10 இலக்கம், 1 10 இலக்கத்துல என்ன இருக்கு மேல? விரல் வச்சு நான் காமிக்கிறேன் பாரு, இது எத்தனை? அதுக்கு கீழே இருக்குது என்ன? 3. 2 3 எத்தனை கூட்டு பார்க்கும், 2 மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு 3 விரல விட்டுட்டு 2 அப்புறம் என்னவோ எண்ணு பார்ப்போம். எத்தனை? 5. வெரி குட். இப்போ முன்னாடி கீழே ஒரு எண் போட்டல, அதுக்கு பக்கத்தில் போடணும் சரியா. இங்கே என்ன போட்டிருக்க? 8 போட்டுருக்க, 8 பக்கத்துலே இங்கே இங்கே போடு, லெஃப்ட் சைடில் போடணும் சரியா. போட்டிங்களா? இப்போ கீழே கூட்டி போட்டிருக்கல மோகனா, அது எத்தனைன்னு சொல்லு.
8
பக்கத்தில்
5.
இப்போ லெஃப்டில் 5, ரைட்டில் 8. 5 8 வருதுன்னா அப்படி சொல்லுவ உச்சரிப்ப. இல்லை இல்லை இல்லை, அது கூட்டுறதுக்கு தான். இப்போ 5 லெஃப்டில் இருக்கு, ரைட்டில் 8 இருக்கு, அதை எப்படி படிப்ப? இல்லை 51 எப்படி எழுதுப்ப? 5 போட்டு 1. இப்போ நீ 5 8 வருதுன்னா எப்படி? 58. வெரி குட்
ஆன்சர். 58 நான் கூட்டி பார்த்தேன்.
ஆ வெரி குட்,
அதுக்குதான் உங்கள்கிட்ட சொல்லலன்னு கூப்பிட்டேன்.
சரி சரிம்மா சரிம்மா, இப்போ ஆன்சர் வந்து 58 சரிங்களா. இப்போ நான் கையை வச்சு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு புரியுது அப்படிதானே. 1 இலக்கம், 10 இலக்கம், 100 இலக்கம் அப்படின்னு கையை வச்சு காமிக்கும்போது புரியுது. இதே மாதிரி நீங்களும் ஒரு 5 கணக்கு நான் சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உடனே 6 கணக்கு நீங்களே போட ட்ரை பண்ணணும் சரிங்களா.
இதுவரை புதுகை பண்பலை வழங்கிய வழிகாட்டும் வெளிச்சம் பகுதி 10 கேட்டு ரசித்த புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நான் சபரீஸ்வரன், பாய்.
நேர்களே, இதுவரை பார்வைத்திறன் குறைபாடு அடையோருக்கான சிறப்பு வானொலி நிகழ்ச்சியில் வழிகாட்டு வெளிச்சம் பகுதி 10 கணித பாடம் குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருப்பா வடிவேலன் அவர்களுக்கும், பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM9.0.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.